ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாகுப்பனும் எங்கள் சாகுப்பனுமானவரே, இந்த நாளிலும் உம்முடைய தேவ ஆவியானவர் மூலமாய் நீர் கொடுக்க இருக்கும் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு உம்முடைய வாழ்க்கை திட்டத்தை வெளிப்படுத்தத்தக்கதாயும் இதன் மூலமாக உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறவும் இந்த வெளிச்சத்தை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது கேட்கிறவர்களும் இதை ஒளிப்பதிவு மூலமாக கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்களை நீர் தொடுவீராக. நீர் தொடாமல் எதுவும் நடப்பதில்லை. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வாதத்தின் அப்பமும் பாத்திரமும் the bread that brings blessings for us and also the cup of blessing. சகோதரர்களே, இந்த ராபோஜனம் என்று சொல்லுவார்கள் அல்லது கர்த்தருடைய பந்தி என்று பலர் இன்றைக்கு எதற்காக அதை வைத்துக் கொள்கிறார்கள், அதிலே பங்கு பெற்றுவதனாலே என்ன பிரயோஜனம்? சில சபைகளிலே அப்பம் மட்டும் கொடுக்கிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நிழலாக அங்கே திராட்சை ரசமோ எதுவும் கொடுக்கப்படுகிறது இல்லை. இன்னும் பலர் ஒரு சடங்காச்சாரமாகவே அதிலே கலந்து கொள்கிறார்கள். சிறு வயது தொடக்கம் ஒருவேளை அவர்கள் அதிலே பங்கு பெற்று இருக்கலாம். ஆனால் அநேகமாக இந்த காரணம் தெரியாததுனாலே சில விபரீதங்கள் ஏற்படலாம் என்று தேவ ஆவியானவர் பவுலின் மூலமாக எச்சரித்திருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கொண்டு வரும் அவருடைய சரீரத்துக்கு நிழலாய் இருக்கும் இந்த அப்பம் அல்லது நீங்கள் அவர்கள் அந்த நேரத்தில் பிரெட் என்று சொன்னார்கள், நாங்கள் அநேகமாய் சாப்பிடுவது சோறு. ஸோ ஆசீர்வாதத்தின் இந்த அப்பம் அல்லது சோறும் இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அவருடைய இரத்தத்துக்கு நிழலாய் இருக்கும். தேவன் நமக்கு அவருடைய மனதுருக்கத்தின்படி நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சுகஜீவியத்திலே ஜீவித்து நீதியிலும் பரிசுத்தத்திலும் பயமில்லாமல் அவருக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையுமே ஒன்றும் கூட தள்ளுபடி அல்ல, அந்த சிலுவை மூலமாய் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக உலக ஜனம் அனைத்துக்கும் இலவசமாய் அதை கொடுத்திருக்கிறார். நமக்கு மிக முக்கியமாய் தேவையானது சகோதரர்களே, வாழ்க்கையிலே சுகஜீவியம் இல்லையா? சிலர் உடனடியாக யோசிக்கலாம், எனக்கு பணம் தேவை, எனக்கு பொருட்கள் தேவை, எனக்கு ஒரு வீடு தேவை. இவை எல்லாம் இருந்தாலும், பணம் நிறைய இருந்தாலும் உனக்கு சுகஜீவியம் இல்லையானால் நீ சந்தோஷமாக இருக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? பணம் இருந்து என்ன சொல்லுவார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது ஏன் அப்படி சொன்னார்கள் பார். வீடு பங்களோ காணி பூமி நிறைய இருக்கலாம், ஆனால் சுகஜீவியம் இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமே இல்லை. அந்த குடும்பத்திலே அந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. வாகனம் இருக்கலாம், நிறைய சட்ட சீலைகள் இருக்கலாம், சுகஜீவியம் இல்லையோ ஒன்றும் இல்லை. சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஃப்ரிட்ஜ் நிறைய இருக்கலாம், வீட்டிலே வாங்கக்கூடிய வசதிகள் இருக்கலாம், சுகஜீவியம் இல்லையோ நீ ஒன்றும் சாப்பிட முடியாது. சகோதரர்களே, இயேசு கடல் மேல் நடந்தார், ஆனால் எப்பொழுதும் அவர் கடல் மேல் நடக்கவில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது சரி எண்ணப்படுது? இயேசு புயலை நிற்பாட்டினார், ஆனால் எந்த நேரமும் எல்லா புயலையும் அவர் நிற்பாட்டவில்லை. இதுவும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுவீர்கள்? ஆனால் இயேசு எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் சுற்றித் திரிந்து ஜனங்களை குணப்படுத்தினார். அது இறுதிய சிலைவாய் தம்மண்டே வந்து ஒவ்வொருவரையும் குணமாக்கினார். ஒருவரையும் அவர் அப்படி அனுப்பவில்லை. சில இடங்களிலே லூகா 4:40 தொடக்கம் வாசித்தால் ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்தாராம். அங்கு வந்த ஒவ்வொரு சகோதரன் சகோதரி பிள்ளைகள் மேல் அவர்களை குணப்படுத்தினார். அது அவருடைய குணாதிசயம். அவர் சுகஜீவியம். அவருக்குள்ளாக யாராவது போய் அவரை தொட்டால் சுகத்தின் வல்லமை பாயத்தான் வேண்டும். அது உங்களுக்கு தெரியும். அவர் புதுசாக ஒன்று எடுத்து அங்கே கொடுக்கிறதில்லை. ரட்சிப்பு அவருடைய நாமம். சுகஜீவியம் அவருக்குள்ளா இருக்கிறது. அவரே எல்லாமுமாயிருக்கிறார். அவரே தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார். அவரை நாங்கள் சுகஜீவியத்தை தேடாமல், சுகஜீவியம் உள்ளே வைத்திருக்கிறவர் அவரை நாங்கள் தேடி தொடும் பொழுது அந்த வல்லமை நமக்கு பாயக்கூடியதாயிருக்கிறது. He is the healer. He is salvation. அவரே ரட்சணியம், ரட்சிப்பு. அவரே நித்திய ஜீவன். அவரே குணமாக்கும் வல்லமை. வல்லமை அவருக்குள்ளே ஒரு பாகம் அல்ல. நீங்க வித்தியாசமான பொருட்கள் அங்கே அலுமாரியிலே கிச்சன்ல வச்சிருக்கிற மாதிரி அவரே எல்லாம். எல்லா ஊற்றுக்களும் தேவனின் ஆசீர்வாதங்கள் எல்லாமுமே அவருக்குள்ளாயிருக்கிறது. ஜீவனின் ஊற்று அவர்தான். தேவனுடைய இயற்கையான குணாதிசயம் குணமாக்குவது. தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்து ஜனங்களை குணமாக்குவது. That is his nature, to heal the humanity. ஆம் சகோதரர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்தில் இருந்து வெளியே அழைத்து அவர்கள் வாழ்க்கை திட்டத்துக்குள்ளே கொண்டு போக அவர் திட்டமிட்ட பொழுது உங்களுக்கு தெரியும் பார்வோன் அவன் விடமாட்டேன் என்று சொன்னான். ஆனாலும் தேவனுடைய பலக்கத்த கரச்சினாலே அவர் அற்புதங்கள், அடையாளங்கள், நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்து எகிப்து தேசத்தில் இருந்த பொல்லாத ஆவிகள், தேவர்கள் எனப்படுற எல்லா அந்த பொல்லாத ஆவிகள், அசுத்த வான சேனைகள் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் என்று யாத்ராகமம் 12:12 கூறுகிறது. எதை எதை அவர்கள் வணங்கினார்களோ அதுக்கு அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். இவர் அவர்களை அழைத்துக் கொண்டு வருவதற்கு முன்பதாக அவர் அறிந்திருந்தார். எத்தனையோ பேர் அங்கே சுகஹீனமாக இருந்தார்கள். வயது வந்தவர்கள் இருந்திருப்பார்கள், படுக்கையில் இருந்திருப்பார்கள், மாறாத தோல் நோய் உள்ளவர்கள் இருந்திருப்பார்கள், மார்பு இன்னமாக சுவாச பையிலே இருதயிரோ, எத்தனையோ பேர் அங்கே அவ்விதமாய் இருந்திருப்பார்கள். ஆனால் யாத்திராகமம் 12:3 அவர்கள் வெளியே வருவதற்கு முன்பதாக தேவன் இதை அவர்களுக்கு செய்யும்படிக்கு சொன்னார். பனிரெண்டு 3, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஐந்தாம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாய். என்ன குறிப்பாக காரியங்கள் கூறப்படுகிறது? ஆணாட்டுக்குட்டியாக இருக்க வேணும், அது ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேணும், பழுதற்றதாய், குருடு, நொண்டி அல்லது ஏதாவது நோய் வந்ததாய் இருக்கக்கூடாது. இது யாரை குறிக்கிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுக்கு நிழலாக அவர்கள் இதை செய்யும்படிக்கு தேவன் சொன்னார். இப்ப எல்லாரும் இவர்கள் வெளியே வருவதற்கு முன்பதாக இந்த கர்த்தருடைய பந்தியிலே சிலுவை மரணம், இயேசு இன்னும் அவர் இன்னும் இந்த உலகத்துக்குள்ளே வராததனாலே நிழலாக இதை செய்யும்படிக்கு தேவன் இதை ஸ்தாபித்தார். இதை நீங்கள் அந்த கடந்து போகும் பலி என்கிற அந்த இதிலே வீடியோவிலே அநேக பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியே அவர்கள் அதை எடுத்து ஆறாம் வசனமாக இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் மாலை நேரத்திலே அதை கொல்ல வேணும். அடித்தென்றால் கொன்று, மத்தியானம் அல்ல, சூரியன் பட்டுக்கொண்டு போகும் நேரத்திலே அதை கொல்ல வேண்டும். காலை அல்ல, நடுமத்தியானத்திலும் அல்ல. தேவன் குறிப்பாய் காரியங்களை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டதான நேரத்திலே தான் இயேசு அவருடைய உயிர் பிரிந்தது. Probably around 3, something like that. ஏழாம் எட்டாம் வசனங்கள், அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலே தெளித்து, கதவுக்கு நிலை இருக்கிறது இல்லையா, அதிலேயே அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அங்கே பூசப்பட வேண்டும். அதை தெளித்து அன்று ராத்திரியிலே அதனுடைய இறைச்சியை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரியோடும் அதை புசிக்க கடவார்கள். எதற்காக அவிக்க வேண்டாம், எதற்காக பாயில் பண்ண வேண்டாம் என்று சொன்னார்? நெருப்பால சுடம்படிக்கு, ரோஸ்ட் அந்த ஆட்டுக்குட்டியின் இறைச்சியை. ஏனென்றால் தேவன் சகல மனுஷர்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவர் கொடுக்க இருந்த அந்த தண்டனையை, மனுஷர்கள் மேல் வரவேண்டிய தேவ கோபாக்கினை, அந்த நெருப்பு தண்டனையை இயேசுவின் மேல் அதை சுமற்றினார். நாம் இலவசமாய் மன்னிக்கப்படும்படி. அதுதான் நெருப்பினாலே அந்த இறைச்சி அங்கே அது சுடப்பட வேண்டும். நெருப்பு பொல்லாத ஒரு காரியம் என்பது உங்களுக்கு சரி. நெருப்பினாலே அதை சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு, புளிப்பில்லாத அப்பம், இந்த புளிப்பு வந்து பாவத்துக்கு நிழலா இருக்கிறது. அவர் பாவம் அற்றவராக, எந்த ஒரு பாவமும் நினைக்காதவராக, மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே அந்த மனித குலத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த விதமான அந்த நிலைமையிலே இருக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் அவர் சொன்னார், உங்களில் எவன் என்னிலே பாவம் உண்டு என்று சொல்லலாம்? விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை சகோதரர்கள் வந்து சொல்லி சுட்டி காட்டின பொழுது இவள் பாவம் செய்தாள் என்று அவர் சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் எறியட்டும். எல்லாரும் ஒன்றும் பின்னொன்றாக விட்டு போனார்கள் இல்லையா? ஆனால் இயேசு எந்த பாவமும் அற்றவராக, தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாகவும், 100% தேவனாகவும், 100% மனுஷனாகவும் இருந்து அவர் மாசற்ற பலியாக தேவ ஆவியானவர் மூலம் அவர் தம்மை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார். அதனால் தான் இலவச பாவ மன்னிப்பு உலகத்திலே பிறந்த பிறக்க போகிற இருந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இலவச பாவ மன்னிப்பு பெறலாம். எதற்காகத்தான்? அவரை விசுவாசிக்கிறதன் மூலம், அவருடைய இரட்சத்தினாலே கழுவப்படுவதன் மூலம். இதை விட வேறு ஒரு வழியும் இல்லை. இது சமயமும் அல்ல, ஒரு போதனையும் அல்ல. தேவன் தாமே இலவசமாக நாம் அவருடைய ராட்சசுக்குள்ளே மறுபடியும் சேர்வதற்கு அவர் செய்து முடித்த காரியம் அதுதான். எல்லா இடத்திலும் இது அறிவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்படியா இவர்கள் அதை அந்த ராத்திரியிலே சாப்பிட்டார்கள். எவ்விதமாக சாப்பிட வேண்டும்? அங்கு பாதரட்சியை அணிந்து கொண்டு அவசரம் அவசரமாக அதை சாப்பிட வேண்டும். ஏன் அந்த இருளிலே இவர்கள் அகப்படக்கூடாது, அந்த இடத்திலேயும் தொடர்ந்து இருக்கக்கூடாது. எகிப்து உலகச்சுக்குப்பா இருக்கிறது. So God told them to God eat this way and come out quickly. சீக்கிரமாய் நீங்கள் வெளியே வர வேண்டும். சகோதரர்களே, இப்படி அந்த ஆட்டின் மாசற்ற ஆட்டின் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அதை செய்து இரத்தத்தை அந்த நிலையிலே போட்டவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த ராத்திரியிலே அந்த மரணத்தின் ஆவி அந்த சங்காரிக்கும் அந்த தூதன் அந்த இடத்திலே அங்கு வரும் பொழுது இந்த இரத்தம் இல்லாத வீடுகள் அனைத்திலும் சவம் அங்கே விழுந்தது. மூத்த மகன் மரிச்சு போனான். The first born boy, the son. ஆனால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த அதை பூசினவர்கள் அந்த இரட்சத்தை தப்பினார்கள். அடுத்ததாக அந்த இரட்சியை சாப்பிட்டு அவர்கள் வெளியே வந்தவர்கள், அவர்கள் அந்த ஜனத்துக்கு குறிப்பாக தேவ ஆவியானவர் என்ன சொன்னார்? பாடல்கள் புத்தகம் 105 37 சங்கீதம். ஓகே, அப்பொழுது அவர்களை, அதாவது தேவ ஜனத்தை, வெள்ளியோடும் பொன்னோடும் நிறைய பணத்தோடும் தங்கங்கள் கோல்டு பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்களுடைய குடும்பங்களிலே கோத்திரங்களிலே வியாதியாயிருந்தவன் அல்லது பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இதை கேட்டாய? அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த ஆட்டுக்குட்டியின் ரசியை சாப்பிட்டவர்கள் எல்லாருமே குணமடைந்தார்கள். அனைவரும் குணமடைந்தார்கள். அங்கே புறப்பட்ட ஒருவர் இல்லை, அங்கே வியாதி இருக்கவில்லை. இந்த வார்த்தையை நீ கேட்காமல் சும்மா ஒரு போதகர் அங்க வாரார் அல்லது என்னட்டையும் வந்து நீ தொடர்பாக நீ இப்படியாக தலையை நீட்டிட்டே இருந்தால் எதற்காக இயேசு அடிக்கப்பட்டார்? எதற்காக இரத்தம் சிந்தப்பட்டது? அவருடைய சரீரம் எதற்காக கிழிக்கப்பட்டது என்று நீ அறியாது இருக்கிறபடியினாலே குணமாக்கும் வல்லமையும் கிடைக்கிறதும் இல்லை. ஆனால் அதை விட மேலதிகமான விபரீதங்களும் நடக்க நேரிடலாம். ஆகையால் தாயே கவனமாய் கேள், சகோதரனே கேள், சகோதரியே கேள். இது பலருக்கு இன்னும் ஒரு புரியாத ஒரு புதிராக கிடக்கிறது. சும்மா வழக்கம் போல எல்லாரும் ராபோசன நேரத்திலே சிலர் எழுப்பி வெளியிலே போவார்கள். என்ன காரணமோ நான் அறியேன். நீ இயேசுவை விசுவாசித்திருந்தால் நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்திருந்தால் நீ எடுக்கலாம். இங்க ஒரு மந்திரமுமே இல்லாதல. அறியாத்தனத்தினால் பிசாசு அறியாமையிலே பூட்டி வைத்திருக்கிறான் கோடான கோடி ஜனங்களே. கை கட்டியது வாய்க்கட்டாதது மாதிரி இதிலே பங்கு பெற்றவர்களும் கூட எதற்காக நான் பங்கு பெற்றுகிறேன் என்று தெரிகிறதில்லை. அதனாலே தேவன் அது கூடாக பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம் தண்ணீரிலே அமிழ்ந்தி போகிற ஒரு சகோதரன் போல அவன் விரல்களுக்குள்ளாக அந்த தண்ணீர் மேலே போகிறது அவனால் நீந்த தெரியாது. அப்படியே அவன் அமிழ்ந்தி கீழே போகிறான். இவர்களுக்கும் ஆசீர்வாதம் ஒரு காலமும் கிட்டுறதில்லை. தேவ வசனம் கூறப்படும் பொழுது நீ கவனிக்க வேண்டும். இதை கேட்கும் பொழுது நீ குணமடையலாம். இன்றைக்கு இதை நீ கேட்கும் பொழுது என் வார்த்தைகள் அவருடைய வார்த்தை. யூ கேன் பி ஹீல்டு. ஓ எஸ். 1 Corinthians 11 22 தொடக்கம் வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன், எனவெனில் கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதற்கு நன்றி சொல்லி அதை பிட்டு, அதாவது உடைத்து, நீங்கள் வாங்கி இதை சாப்பிடுங்கள், இது உங்களுக்காக உடைக்கப்படும், என்னுடைய உடலாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சாப்பிட்டதற்கு பின்பு அவர் அந்தபடியே அந்த பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் குடிக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை சாப்பிட்டு இந்த பாத்திரத்திலே நீங்கள் குடிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கவனமாய்கள், ஏனென்று கேட்டால் இந்த பந்தியிலே நீ கலந்து கொண்டு வீட்டிலும் நீ அதை செய்யும் பொழுது சில யோசிப்பார்கள், வீட்டிலே செய்வதா? சீர்திருத்த நாட்கள் இது, ஆதியிலே நடந்த காரியங்கள், ஆதிச்சபையிலே இருந்த காரியங்கள், தேவன் மறுபடியும் அவைகளை தம்முடைய ஜனத்துக்குள்ளாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதான் நான் சொன்னேன், அறியாமையினாலே சில சபைகள் 2 மாதத்துக்கு 1 தடவை அந்த கர்த்தருடைய பந்தியை வைப்பார்கள், சிலர் 1 மாதத்துக்கு 1 தடவை முதல் ஞாயிறு, இன்னும் சிலர் 2 கிழமை. இப்படியா? மிக சொற்ப பேர் தான் ஒவ்வொரு நாளிலும் அதிலே பங்கு பெற்றுகிறார்கள். அதை விட மிக 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 சொற்பமான விசுவாசிகள் தங்கள் வீடுகளிலே அப்பம் பிக்குதிலே ஈடுபடுகிறார்கள். மிக சொற்பம். இதற்காக மெய்ப்பன் தேவையில்லை, போதகரும் தேவையில்லை, உனக்கு ஒரு சர்டிபிகேட்டும் தேவையில்லை. இயேசு உன்னை ராஜாவாக்கினார், இயேசு உன்னை ஒரு குருவாக்கினார். நீ தகுதி உள்ளவள், தகுதி உள்ளவன் என்பதை அறிந்து கொள். இருபத்தி 7 வசனம், இப்படி இருக்க எவன் அல்லது எவள் தகாத முறையிலே அல்லது அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை சாப்பிட்டு அவருடைய பாத்திரத்திலே அதை குடிக்கிறானோ அவன் கர்த்தருடைய உடலையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அபாத்திரமாய் கர்த்தருடைய இந்த பந்தியிலே பங்கு பெற்றுவது, இங்கே பாவத்தை குறித்து சொல்லப்படவில்லை, அபாத்திரமாய் பங்கு பெற்றுவதை குறித்து சொல்லப்படுகிறது. பாவம் இருந்தால் நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நீ மன்னிப்பு கேட்க, 1 யோவான் 1:7-9 அவர் மன்னித்து தம்முடைய இரத்தத்தினாலே உன்னை சுத்திகரிப்பார். ஆனால் இங்கே கூறப்படுவது தகுதியற்ற முறையிலே அதில் கலந்து கொள்வது. பலர் இன்றைக்கு தகுதியற்ற விதமாக அமாத்திரமாக பல சபைகளிலே உலகெங்கும் கலந்து கொள்கிறார்கள். இது குறித்து நான் இன்னுமாக, இது இன்னும் ஒரு காரியம், ஒரு செய்தி என் வாழ்நாட்களிலே நான் கேட்கவில்லை. கடந்த ஏறக்குறைய 24-25 வருஷ தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த ஊழியத்திலே I never heard once ஒரு செய்தி. இங்கே எச்சரிப்பை இங்கே போடப்பட்டிருக்கிறது, அதோ பாருங்கள், எவன் அபாத்திரமாக தகுதியற்ற முறையிலே எவள் பங்கு பெற்றுகிறாளோ அவள் கர்த்தருடைய உடலையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை சாப்பிட்டு இந்த பாத்திரத்தில் அதை குடிக்க கடவன் எண்ணத்தினால் எனில், அதாவது இங்கே போடப்படுகிறது அமாத்திரமாக தகுதியற்ற முறையாக செய்தால், வெறும் ஒரு சடங்காச்சாரமாக நீ செய்தால், எப்பொழுதும் பங்கு கொள்கிறார்கள் என்று அதன் பிரகாரமாக நீ செய்தால், நீ இயேசு கிறிஸ்துவின் உடலையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பாய் என்று தேவ ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளைகள் கவனமாய் கேளுங்க, என்ன ஒரு நிலையிலே நீ அந்த ஆப்பத்தை சாப்பிடுகிறாய், எவ்விதமான ஒரு அறிவை கொண்டவனாய் சாப்பிடுகிறாய், எவ்விதமாய் அந்த இரத்தத்துக்கு நிழலாயிருக்கும் அந்த ரசத்தை நீ குடிக்கிறாய், சரியான முறையிலே சரியான அறிவோடு விசுவாசத்திலே செய்யாமல் போனால், இங்கே இந்த வசனங்களிலே எச்சரிப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கான எச்சரிப்பு. 29வது வசனம், எண்ணத்தினால் எனில் தகுதியற்ற முறையிலே அபாத்திரமாய் சாப்பிட்டு அதை குடிக்கிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனாலே அவருடைய உடல் எதற்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது, ஏன் வாரினால் அடிக்கப்பட்டது, ஏன் பலவிதமான தழும்புகள் அந்த சரீரத்திலே வந்தது, ஏன் பல இடங்களிலே கிழிக்கப்பட்டது, ஏன் அந்த முள்முடி அங்கே போட்டு அதிலே இருந்து கூட இரத்தம் அங்கே வடிந்து வரத்தக்கதாய் சொல்லுவார்கள். 7 காயங்கள் அங்கே, அதாவது 7 தடவை இயேசு இரத்தம் சிந்தினாராம். இவையெல்லாம் எதற்காக? அந்த சரீரம் என்னக்குதுக்காக அப்படியாக சிலுவை அந்த கொடூர அந்த மரணத்துக்கு உபயோகிக்கப்பட்டபதி அறியாது, அதுக்கு நன்றியாயிராது, அதை விசுவாசித்து அதிலே பங்கு பெற்றாத பொழுது நாம் தகுதியற்ற முறையிலே பங்கு பெற்றுகிறோம், தகாத முறையிலே பங்கு பெற்றுகிறோம். 30வது வசனத்தை பாருங்கள், இதின் நிமித்தம். எல்லாரும் சொல்லுங்க, இதின் நிமித்தம். ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது for this reason. நீங்கள் இங்கிலீஷ் பைபிளை வாசித்து பார்த்தால் that verse starts as for this reason. தமிழ்ல சொன்ன போனால் இதன் காரணமாக, இப்படிப்பட்ட காரணங்களினாலே என்று கூறப்படவில்லை, ஒருமையிலே கூறப்படுகிறது, சிங்குலர். இதன் காரணமாக, எதன் காரணம்? அபாச்சரமாய் அறியாமையிலே தெரியாதனமாக கர்த்தருடைய சரீரம் எதற்காக கிழிக்கப்பட்டது என்பதை அருகதையற்று சும்மா எப்பொழுதும் எடுக்கிறது போல எடுக்கும் நேரத்திலே என்னவாம்? இதன் நிமித்தம், இதன் காரணமாக உங்களில் யார் விசுவாசிகள்? சொற்ப பேர் இல்லை, அநேகம் பேர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் ஆயிருக்கிறீர்கள். அதோடு தேவாமியானவர் நிற்கவில்லை, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அதாவது நித்திரை என்று சொல்வது, அநேக பேர் செத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் அப்படி சொல்கிறதில்லை. லாசரஸ் மரித்த பொழுதும் இயேசு சொன்னார் அவர் நித்திரை அடைந்திருக்கிறான், ஹி ஸ்லீப்பிங். ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை. சிஷ்யர்கள் சொன்னார்கள், அவன் நித்திரை கொண்டால் அவன் எழும்புவான் தானே ஆண்டவர். அவர் வெளியரங்கமாக மறுபடியும் சொன்னார், இல்லை, அவன் மரித்து போனான். இங்கே அநேகர் பலவீனர், அநேகர் வியாதி உள்ளவர்கள், அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பாக செத்துப்போனார்கள் என்று இங்கே கூறப்படுகிறது. இதின் நிமித்தம், மறுபடியும் சொல்லுங்கள், இதின் நிமித்தம், இதன் காரணமாக. அதாவது அபாத்திரமாக நாம் பங்கு பெற்ற பொழுது, இங்கே உன்னுடைய தனிப்பட்ட பாவத்தையோ அல்லது எதையோ குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. உன்னை நீ நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நாங்கள் தொடர்ந்து வாசித்தால், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்ப்புக்குள்ளாய் வரோம், இப்படியான பிரச்சனைக்குள்ளாய் நாம் வரமாட்டோம். என்ன நாம், எப்படி நாங்கள் எங்களை நியாயம் தீர்ப்பது? எதற்காக இதில் பங்கு பெற்றுகிறேன்? இயேசுவின் உடலுக்கு என்ன நடந்தது? அவர் எதற்காக தம்முடைய உடலை ஒப்பு வைத்தார்? சரீரத்திலே என்ன நடந்தது? அவருடைய ஆவியிலே என்ன நடந்தது? இவையாவும் நாம் அறிந்தே நன்றியோடு அதிலே பங்கு பெற்றும் பொழுது அது ஆசீர்வாத அப்பமாய் மாறுகிறது, ஆசீர்வாத பாத்திரமாய் மாறுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய சரீரத்தோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். அவருடைய சரீரத்திலே எந்த நோயும் இல்லை, அவருடைய ஆவியிலும் எந்த நோயும் இப்பொழுது இல்லை. சிலுவையிலே தம்முடைய ஆவியிலே அவர் நோயாளியாக்கப்பட்டார். எல்லா நோய்களும் அவர் சுமந்தார். எல்லா பலவீனங்களையும் அவர் அங்கே சுமந்தார். ஏன்? நாம் சுயஜீவியத்திலே ஜீவிக்கும்படிக்கு. It was an exchange. He became sick that you and I may live in good health. நானும் நீயும் சுகஜீவியம் ஜீவிப்பதற்காக சிலுவையிலே அவர் நோயுள்ளவராய் தொங்கினார். உலகத்தில் ஜீவித்த பொழுது அல்ல, எல்லா நோய்களும் அவருக்குள்ளாய் சுமத்தப்பட்டது. சகோதரர்களே, இந்த காரணம் அறியாது நாங்கள் பங்கு பற்றினால் நிச்சயமாகவே இந்த நியாய தீர்ப்புக்குள்ளாய் நாங்கள் நுழைந்து கொள்வது லேசான காரியமாயிருக்கும். தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு இதை நேரடியாக பேசுகிறார். நமக்கு இதை அறிந்து தேவ பயத்தோடு நாம் இதிலே பங்கு பெற்று வேண்டும். சிலர் இது பற்றி கதைப்பார்கள், அதை செய்வார்கள், சிரிப்பார்கள். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காரியம். நாம் அவரை இது மரணத்தை அறிவிக்கிறோம். யாருக்கு அறிவிக்கிறோம்? சூழ்ந்திருக்கும் அண்டவார சக்திகளுக்கு, பொல்லாத ஆவிகளுக்கு. இயேசு எனக்காய் மரித்தார் என்று சொல்லி அந்த ராப்போசனத்திலே பங்கு பெற்றுவதன் மூலமாக நீ அதை தெரிவிக்கிறாய். நீ அதை வீட்டிலே செய்யும் பொழுது, அடிக்கடி நீ செய்யும் பொழுது, அந்த வீட்டிலே எந்த ஒரு இருளோ, எந்த ஒரு அசுத்தாவியின் நடமாட்டமோ எதுவோ அங்கே இருக்க முடியாது. ஏன்? எந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை எனக்காய் கிழிக்க கொடுத்தீர், உம்முடைய மரணத்தை நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி நீ வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு பொல்லாத ஆவி அசுத்தாவி நிற்க முடியாது. தே டேக் ஆஃப். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவருடைய ஊஞ்சலில் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய ரத்தத்தை குறித்த காரியங்கள் நாங்கள் சொல்லும் பொழுது பிடிக்கவே பிடிக்காது. சாத்தானின் நியாய தீர்ப்பு அங்கேதான் வந்தது. இயேசு சிலுவை மூலமாக பிசாசை முறியடித்தார். அவருக்காக அல்ல, எங்களுக்காக. அந்த தோல்வி, பிசாசு தனக்கு கிடைத்த தோல்வி நித்தியமானது, அது மாறாதது, அது முழுமையானது. Cannot be reverted, cannot be changed. The defeat Satan encountered, it is eternal, it is whole. So சகோதரர்களே, நாம் நம்மை நிதானி தருகிறது என்றால், நான் இவை என்ன காரணத்துக்காக இவைகள் அடிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறியாது நாங்கள் இதில் பங்கு பெற்றும் பொழுது தகாத முறையிலே நாங்கள் பங்கு பெற்றுகிறோம். ஆதி சபை இதை பிடித்துக் கொண்டது. தேவன் ஒருக்கா பேசி அதை முடித்தால் அது உண்மையான காரியம். இன்னும் ஒரு தடவை பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொன்னால் சொன்னதுதான், எதற்கும் பகுதியாக அவர் சொல்கிறதில்லை. சில காரியங்கள் மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்கிறார். சகோதரர்களே, இந்த கர்த்தருடைய பந்தி மத்தேயு சுவிசேஷத்தில், மார்க்கு சுவிசேஷத்தில், யோவான் சுவிசேஷத்தில், இன்னும் லூக்கா சுவிசேஷத்தில் நாலு தடவை கூறப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர் இதை போட வேண்டும்? என்ன காரணம்? ஏன் நான்கு தடவை இதை குறித்து பேசியிருக்கிறார்? ஏனென்றால் அதிலே நாங்கள் சரியான முறையிலே, சரியான அறிவோடு நாங்கள் பங்கு பெற்றும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடியதாய் வழி அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் யார் இருதயத்திலே இது விழுகிறதோ நான் அறியேன். சிலர் முரண்பாடாக எடுப்பார்கள், என்னது நாங்கள் இதை செய்கிறதா, போதகர்மார் செய்து இது என்ன வஞ்சிப்பு இது? அப்படி ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. சில காரியங்கள் தமிழ் வேத புத்தகத்திலே பிழையான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கிறது, அல்லது அந்த சொல்லே அங்கே இல்லை. ஆகையினாலே ஆழமாய் நீங்கள் படிக்க விரும்புகிறார்கள், மற்றவர்களை கேட்டு படிக்கலாம், அல்லது ஆங்கிலம் வாசிக்க தெரிஞ்சாக இங்கிலீஷ், யூ டேக் இட், ஸ்டடி, கெட் அ கான்கார்டன்ஸ், கோ டீப் அண்ட் சீ வாட் த கிரீக் வேர்ட் இஸ், கிரேக்க பாஷை என்ன போடப்பட்டிருக்கிறது, என்னதை இவர்கள் தவிச்சிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து படிக்கும் பொழுது அறிந்து கொள்வாய். ஐயோ, இந்த தமிழ் வேத புத்தகம் ஒட்டையுமே காணோமே, என்ன இது, இது குறித்த இந்த காரியம் பல இடங்களிலே சரியான மொழிபெயர்ப்பு போடப்படவில்லை. என்ன செய்வது? கிடைத்தது ஒரே ஒரு புத்தகம் தான், அதை படிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் நீ வாஞ்சியா இருந்தால் தேவன் நிச்சயமாக அதனுடைய வெளிப்படுத்துதல்களை உனக்கு கொடுத்தே தீர்வார், எப்படியும் அறிவித்தே தீர்வார், பழையான காரியங்களை திருத்தும்படிக்கு அதை உனக்கு கரெக்ட் பண்ணுவார், அதை திருத்துவார். இதோ பாருங்கள், ஆதி சபை இதை முழுவதுமாய் விசுவாசித்தார்கள். அப்போஸ்தல புத்தகம் எடுங்கோ, அப்போஸ்தல புத்தகத்திலே 2 அதிகாரம் எடுங்கோ. அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பப்பிக்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அங்க ராபோசனம் போட்டிருக்கு பார்த்தீர்களா? உறுதியாய் இதிலே தரித்திருந்தார்கள். இயேசு சொன்னதை அவர்கள் விடவே இல்லை. As often as you do, அநேக தடவை நீங்கள் இதை செய்யும் பொழுது என் மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். அநேக தடவை அந்த ராபோசனத்திலே நீ வீட்டிலேயும் பங்கு பெற்றும் பொழுது சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு நீ ஐக்கியப்படுகிறதுனாலே அதன் மூலம் வரும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைத்தே தீரும். வேடிக்கைக்காக ஒரு சடங்காச்சாரத்துக்காக நீ அடிக்கடி வைக்க மாட்டாய். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 5 தடவை, 10 தடவையும் ஒரு நாளிலே நீ வைக்கலாம். தனியாய் வைக்கலாம், பிள்ளைகளோடு வைக்கலாம், புருஷனோடு வைக்கலாம், இரவிலே வைக்கலாம், நடுராத்திரியிலும் வைக்கலாம். As often as you do this, சில நான் அறிந்த பெரிய ஊழியர்கள், அதாவது அநேக வருஷங்களாக ஊழியம் செய்கிறவர்கள், வார்த்தை உள்ளபடி சொல்லுகிறவர்கள், சில நோவுகள் அல்லது நோய்கள் வந்த நேரத்திலே அவர்கள் இந்த ராப்போசனத்தை அடிக்கடி, அவர்கள் சாதாரணமாக வீட்டிலே பங்கு பெற்றுகிறார்கள், ஆனால் இப்படியா ஏதாவது வந்த நேரத்திலே 2, 3, 4, 5 தடவை கூட அதை எடுத்தார்களாம். புருஷனும் மனைவியுமாக அந்த நோவு போவதற்கு, அந்த நோய் அதை கலந்து போறதற்கு, ஏன் அதிலே குணமணிக்கும் வல்லமை சுகஜீவியம் அங்கே அது போடப்பட்டிருக்கிறது. இயேசு தாமே அதை செய்யும்படிக்கு சொன்னார். இப்ப இங்க அப்போஸ்தலர்கள் வந்து அங்கு ஜனங்கள் அநேகம் பேர் ரட்சிப்புக்குள்ளாய் வரும் பொழுது பாருங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இருந்து அந்யோன்யத்திலும், அதாவது அக்கியத்திலும், அப்பம் பிற்கதிலும், அந்த ராபோசனம் அந்த பந்தியிலே கலந்து கொள்ளுதலிலும், ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். எப்ப இதை செய்தார்கள் அதை நாங்கள் ஆராய்வோம். 46 வசனத்துக்கு போங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனிதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, அதோ பார்த்தீர்களா, ஒரு குருவானவர் தேவையில்லை, ஒரு போதகர் தேவையில்லை, ஒரு மெய்ப்பன் தேவையில்லை, ஒரு மூப்பன் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியா, அவருடைய ஆவியினால் நிறைந்திருக்கிறாயா, அவருக்காக ஜீவிக்கிறாயா, உன் பாவங்கள் அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதா, நீ இந்த காரியத்திலே பங்கு கொள்ளலாம், நீ இதை வீட்டிலே அதை செய்யலாம் என்று தேவாவியானவர் இன்றைக்கு உனக்கு இதை சொல்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் நோயாகவும் பலவீனமாகவும் வீட்டிலே கட்டிலாலே எழும்ப முடியாத ஒரு நிலையில இருக்கிறார்கள், ஆனால் கை கட்டியது வாய் கட்டாதது மாதிரி இந்த விசுவாசிகள் அந்த வீட்டிலே இருந்தாலும் யாரும் இதை எடுத்து அவர்களுக்கு அதை கொடுக்கிறதில்லை, யாரும் அவர்களுக்கு சொல்லி இதற்காகவே இயேசுடைய உடல் கிழிக்கப்பட்டது, இதற்காகவே இரத்தம் சிந்தப்பட்டது, இதை நாங்கள் அவருடைய பிரசன்னத்திலே நன்றி சொல்லி நாங்கள் எடுப்போம் என்று ஒருவருமே கிடையாது. சில இடங்களிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சாகிறதுக்கு முன்பாக மட்டும் கொண்டு வந்து அந்த நாவிலை வைப்பார்கள். சாகிறதுக்கு முன்பாக அது உள்ளுக்கு போகுதவும் தெரியாது. அந்த நேரத்திலே நான் சிறு வயதிலே, ஆகிலும் சிறு வயதிலே இருக்கும் பொழுது யாருக்காவது இந்த ராப்போசன் கொடுக்க ஒரு குருவானவர் போறார் என்று செஞ்சால் எனக்கு தெரியுமா க்ளோஸ் ஆக போகுது என்று. சாமியார் போறாராம், ஏன் கோமிசம் கோமிசம் கொடுக்க கோமிசம். ஆனால் தேவன் உனக்கும் எனக்கும் இன்றைக்கு கூறுவது என்ன, நான் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன், நீ அதை இங்கே எடுத்துக்கொள்ளலாம், வீட்டிலே எடுத்துக்கொள்ளலாம், போகிற இடத்திலே எடுத்துக்கொள்ளலாம். கொழும்புக்கு போனா நான் எடுக்கலாமா பிரதர், யாரும் வீட்டில் இருந்தா ஒரு நல்ல ஒரு இடம் இருந்தா தனியா ஒரு இடம் இருந்தா எடு கொண்டு போ ஒரு கூப்பிட. அவரோடு ஐக்கியப்படுகிறாய், அவரோடு ஐக்கியப்படுகிறாய், அவரோடு ஐக்கியப்படுகிறாய். அங்க போட்டிருக்குது மச்சாக்கள் பலியிடுகிறது எல்லாம் பேய்களுக்கே பலியிடுகிறார்கள், அவர்கள் அந்த இதை போய் இப்படி நிற்பார்கள். அவர்கள் அதை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் ஐக்கியப்படுவதே ஏதோ ஒன்று இதிலே வேதம் கூறுகிறது. ஆனால் கர்த்தருடைய பந்தியிலே நீ ஐக்கியப்படும் பொழுது அவருடைய உடலோடு நீ ஐக்கியப்படுகிறாய். Hallelujah. You are having fellowship with his body. You having communion with his body. அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்படுகிறாய், அவருடைய ஆவியோடு இணைக்கப்படுகிறாய். Oh my God. அதனாலே தான் அங்காலே அது போடப்பட்டிருக்கிறது. அங்காலே மற்ற இதிலே நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களினுடைய பந்தியிலும் ஐக்கியமாயிருக்க கூடாது. என்ன ரெண்டு பந்திக்கும் ஐக்கியம் ஆண்டவரே சொல்லுகிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது. ஆண்டவருடைய கிருபையினாலே உங்களுக்கு முன்பாக நான் பேசுகிறேன். நேற்று ஒரு வித்தியாசமான பாதையிலே கடந்து சென்றேன். ஸோ ராத்திரி வேளையில் இரண்டு தடவை நான் அப்பம் பிக்குதலிலே நான் தரிச்சிருந்தேன். காலையிலும் மாறி அதில் பங்கு பற்றினே என்னமோ தெரியாது. இந்த நாட்களுக்குள்ள அப்படியா வந்துச்சு. ஓ சோ ஐ அம் டெல்லிங் யூ இதிலே நீ பங்கு பெற்றத்தான் வேண்டும். ஆண்டவர் இதை உனக்கு சொல்லுகிறார். அப்ப இவர்கள் அந்த 46வது வசனத்திலே அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனிதினமும் தரிச்சிருந்தோம், அதாவது அனிதினம் ஒவ்வொரு நாளிலும் வீடுகள் தோறும் இதிலே பங்கு பற்றி அப்பம் புக்கதிலே மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் சாப்பிட்டு. பார்த்தீங்களா இதுல பங்கு பெற்றப்பட்ட கபடமும் போயிட்டுது, சந்தோஷமும் வந்துட்டுது, அந்த முகம் உனக்கு இல்ல. மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நன்றியா இருக்க அந்த ஆவியானுடைய கடிகூறுதல் உள்ளுக்கு வர பார்த்தீங்களா கேட்டீங்களா. சகோதரர்களே, அநேக மற்ற போதனைகளை போல விசுவாசிகள் கரங்களை வைத்து நோயாளிகளை குணமாக்கலாம், விசுவாசிகள் அசுத்தாவிகளை துரத்தலாம். தேவ ஆவியானவர் கொடுத்த பிரதான திறப்பாகிய அந்த ஆவியின் பாஷையை இந்த வேளையில் நாங்கள் உபயோகிக்கலாம், எப்பொழுதும் உபயோகிக்கலாம், உபயோகிக்கத்தான் வேண்டும். இப்படியானவைகள் எல்லாமே அற்றுப்போய்விட்டது. இரத்தத்தை குறித்த போதனைகள் எல்லாமே சபையை விட்டு எடுபட்டு போயிட்டது. அதனால் இன்றைக்கு ஏதாவது இடங்களிலே இது நடந்தாலும் அநேகமான இடங்களிலே, எல்லா இடத்திலும் அல்ல அநேகமான இடங்களிலே சகோதரர்களே, இது ஒரு சடங்காச்சாரமாகவே நடக்கிறது ஒழிய மற்றபடியா அல்ல. It's a ritual. It's something that happens daily. நாங்கள் காலையில் காஃபி குடிக்கிற மாதிரி, பின்னேறும் டீ குடிக்கிற மாதிரி, நாங்கள் டீ குடிக்கணும் சொல்கிறது இல்லை. இது என்ன ஒரு டீ, இது எங்க இருந்து வந்தது, ஹெட்டனா பதுள்ளையா? சரி, இதுக்கு என்ன எப்படியா இது துண்டு துண்டாக்குகிறார்கள்? எடுத்தாச்சு குடிச்சாச்சு வச்சாச்சு அப்படியா இருக்கலாம் அது கர்த்தருடைய பந்தையிலே? எதற்காக நான் சொல்லும் பொழுது அதை அவர் உடைத்தோன்னு நீ உடைக்கிறாய். சில சொன்னார்கள் முதல் தடவை நான் சொல்லி அதை செய்யும் பொழுது ஒரு சிலர் அழுது போனார்கள். They cried. ஏன் அந்த சரீரம் உடைக்கப்பட்டதன் காரணமே உனக்காக எனக்காக. ஏன் சரீரம் உடைக்கப்பட்டது? சுகஜீவியத்துக்காக. பாவ மன்னிப்பு மட்டும் அல்ல, அந்த சிலுவையிலே நடந்தது பாசல துறந்து கறியை மட்டும் சாப்பிடாத மற்றதும் கிடக்குது, எல்லாவற்றையும் சாப்பிடு. அதாவது பாவ மன்னிப்பு ஒரு புறம், இருபுறம் கரக்குள்ள பட்டயம், ஒரு கரக்குள்ள பக்கம் பாவ மன்னிப்பு, அடுத்த கர பக்கம் சுகஜீவியம் குணமாக்கும் வல்லமை. நல்லது. One side, forgiveness through the blood. The other side, healing through his stripes. அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். சகோதரி, நாங்கள் தேவாவியானவர் இதை மறுபடியும் கொண்டு வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே மிக அக்கறையோடு நாம் இதிலே பிள்ளைகள் கேளுங்கோ, இதிலே நீங்கள் பங்கு பெற்றலாம். சிறுவர்கள் இவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. நீங்கள் மெய்யாகவே விசுவாசித்திருக்கிறீர்கள், ஞானஸ்நானம் இன்னும் எடுக்கவில்லை ஆனாலும் பரவாயில்லை, கர்த்தர் உனக்காக தம்மை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார். நினைவு கூறும்படிக்கு நாங்கள் அதை நாங்கள் செய்கிறோம். கர்த்தருடைய அந்த சரீரத்தை எப்படி நிதானித்து நாங்கள் அறிவது, அவருடைய இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, இவை யாவும் நான் அறிந்திருக்க உன பேசியர் 1:7 அவருடைய இரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று அங்கே கூறப்படுகிறது. Through his blood we have received forgiveness of sins. ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. 11:28 ஆனால் சரீரம் கிழிக்கப்பட்டதன் காரணம், சரீரம் வாரினால் அடிக்கப்பட்டு காயப்பட்டதன் காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்திலே அந்த பலவிதமான அடிகளினாலே அந்த சரீரம் கிழிக்கப்பட்டதன் காரணம் நீயும் நானும் சுகஜீவியத்திலே ஜீவிக்க, நீயும் நானும் குணமாக்கும் வல்லமையிலே ஒவ்வொரு நாளிலும் ஜீவிக்க, அதற்காகவே தேவன் இதை அங்கே ஸ்தாபித்திருக்கிறார். கொலோசியர் 1:14 டேக் தட் திங் கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள், அதாவது இயேசுவுக்குள், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய விடுதலை நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தம் பாவங்களை மன்னிக்கிறது, சுத்திகரிக்கிறது. அவருடைய கிழிக்கப்பட்ட சரீரம் அவருடைய காயங்கள் நமக்கு குணமாக்கும் வல்லமையையும் சுகஜீவியத்தையும் நமக்கு கொடுக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து நினைவு கூர்ந்து இதிலே தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு சீஷர்களுக்கும் அதை சொல்லி இன்னமாக தேவ ஆவியானவர் 4 சுவிசேஷங்களிலும் அதை எழுதி வைத்திருக்கிறார். இன்னமாய் தொடர்ந்து இந்த கொரிந்தியர் புத்தகத்திலே நாங்கள் அதை வாசிக்கிறோம். எம்மாவுஸ் தெருவிலே போன பொழுது இயேசு அவர்களோடு கூட நடந்து அங்கே அவர்களை பேசிக்கொண்டு போகும் பொழுது அவர்கள் இயேசு என்பதை அறியவில்லை, அவர் கிறிஸ்து என்பதை அறியவில்லை. மாம்சத்திலே யாரும் அவரை அந்த விதமாய் அறிய முடியாது. அப்ப அவர் பேசிக்கொண்டு போய் அவர்களை விட்டு கடந்து போகிறவராக காணப்பட்டார். ஆண்டவருடைய வேலையை பார், அவர்களை விட்டு கடந்து அங்கால பக்கம் போகிறவர்களாக அவர் காணப்பட்டார். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த நேரம் போய்விட்டதுனாலே அது நீங்கள் 24:28 நீங்கள் பார்க்கலாம். 29 கூறுகிறது, அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று அல்லது மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொள்ளார். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்குபடி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து போனோடனே என்ன செய்கிறார் என்பதை பார். ஒரு தேவாலயம் இங்கே இருக்குதான்னு கேட்டாரா? அது அங்கதானே பிரதம் செய்யணும். வீட்டில் நடக்கிறது, சொல்லு, வீட்டிலே நடக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே போன பொழுது அவர் முதலாக என்ன செய்கிறார்? அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை உடைத்து அவர்களுக்கு கொடுத்தார். அவருடைய அப்பம் இந்த ரொட்டி மாதிரி எப்படி இருக்கும், புளிப்பில்லாத அப்பம். அதை உடைத்து ஆசீர்வதித்து கொடுத்தார். ஏன் உடைக்கிறது? எல்லாரும் சாப்பிட முடியும், ஒரு ஒரு அப்பத்தை கொடுக்கிறதானே. அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது என்பதுக்கு அடையாளமாக அது செய்யப்படுகிறது. எத்தனை பேர் உங்களுக்கு நான் சொல்றேன் பார்த்தீர்களா? அங்க போன உடனே அதை தானே செய்கிறார். அங்க போனோடனே வேறு காரியங்கள் குறித்து அவர் பேசவில்லை, அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசவில்லை. என்ன மூத்த கொஞ்சம் பாருங்கோ, வடிவா பாருங்கோ என்று அவர் சொல்லவில்லை. என்ன தெரியவில்லையா உங்களுக்கு? என்ன நீங்கள் இல்லை, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, ஆவியின் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பத்தி அவர்களுக்கு கொடுத்த உடனே 31 வசனத்தை பாருங்க, அப்பொழுது அவருடைய கண்கள் கண்ணை இங்க பாருங்க, ஆண்டவர் முன்னால இருந்து அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார் இல்லையா, அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இப்படியா? இல்லை, அவர்கள் திறந்துதான் இருந்தார்கள். ஆனால் அவர் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. இப்பொழுதும் இயேசு எங்களுக்கு முன்பால் இருக்கலாம், நாங்கள் அறிய மாட்டோம். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே என்ன நடந்தது? அவரை அறிந்தார்கள். சொல்லு, அவரை அறிந்தார்கள். தேவ ஆவியானவர் எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தால் ஒழிய இயேசுவை ஒருத்தனும் அறிய முடியாது. பிதா ஒருத்தனுக்கு குமாரனை வெளிப்படுத்தினால் ஒழிய குமாரனை எவனும் அறிய முடியாது. நான் இயேசு வரமாட்டேன், நான் வரமாட்டேன், செத்தாலும் வரமாட்டேன், சமயம் மாறமாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன் எல்லாம் சொல்லலாம். யாரு சொன்னது இதெல்லாம்? பல வந்த படுத்தினது ஒன்று, ஒரு பிரச்சனையும் தேவையில்லை. தேவன் ஒருவனை இயேசு ஒன்றை இழுக்காவிட்டால் எவனும் வர முடியாது. பிரச்சனைப்படாதே, நோ ப்ராப்ளம். தேவன் ஒருவரையும் பலவந்தம் பண்ண மாட்டார். இது மதமும் அல்ல, சமயமும் அல்ல, ஒன்றுமே இல்லை. இது தேவனுடைய ஒரே வழி. There is no other way. அதுதான் இயேசு சொன்னார். இயேசுவே என்ன வழியப்பா ஆண்டவர் அண்டை போறதுக்கு இருக்கிறக்கா சொல்லுமாப்பா கேட்டா என்ன சொல்லுவார்? நானே வழி. அப்படியானா எனக்கு பின்னாலே வா. அவர் முன்னுக்கு போவார், நீ பின்னாலே போ. பின்னால போறதுக்கு சிலுவை கையில் இதை வந்துட்டீங்களே, வந்தீங்களா? அதுக்கு தனி வர வேணும். பேசோட வரதில்லை, பேச கொண்டு வராச்சு. இதுக்காக சிலுவை. ஹல்லேலூயா. சோ ரத்தம் சிந்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக, சரீரம் கிழிக்கப்பட்டது சுகஜீவியத்துக்காக. நீ இப்பொழுது என்னோட அறிக்கை பண்ண போகிறாய். ரத்தம் சிந்தப்பட்டது என் பாவ மன்னிப்புக்காக, என் பாவங்கள் கழுவப்பட இயேசுவின் ரத்தம், மாசற்ற ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவின் ரத்தம் எனக்கு சொந்தம், இலவசமாய் பாவ மன்னிப்பை நான் பெற்றேன். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இது பாவ மன்னிப்பு. சரீரம் கிழிக்கப்பட்டதன் காரணம், சரீரம் ஆணி அங்கே துவாரம் போனதன் காரணம், வாரினால் அடிபட்டதன் காரணம், அது சுகஜீவியத்திற்காக, குணமாக்கும் வல்லமைக்காக, அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய ஆவியிலே நோய்களை சுமந்து, உம்முடைய சரீரத்திலே பலவிதமான நோவுகளை நீரேற்றுக் கொண்டீர். என்னுடைய தண்டனை உம்மேல் வந்தது. நான் இலவசமாய் பிதாவினாலே ரட்சிப்பை அடைகிறேன். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய தழும்புகளால் நான் குணமடைகிறேன். இந்த வேளையிலும் சுகஜீவியத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆமென். இதை யார் நான் இப்படியாய் நீ எடுக்க வேண்டும்? இப்படியாய் அறிந்து அதை எடுக்கும் பொழுது நீ தகுதி உள்ளவனாக தகுதி உள்ளவளாய் எடுக்கிறாய். ஒன்றுக்கும் பயப்படாதே. தேவன் தாமே இதை செய்து முடித்தார். தேவன் தாமே
அவர் அந்த காரியத்திலே நாங்கள் பங்கு பெற்றும்படிக்கு சொன்னார். ஆம் சகோதரர்களே,
அதிலே அவர் பங்கு பெற்றபடி சொன்னது அவர்தான். ஏசாயா 53 அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும், அதிலே 4-5 வசனத்திலே ஏசாயா 53 அந்த கிரேக்க பாஷையில் போடப்பட்டிருப்பது 3 வசனம். அவர் அசட்டு பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாயிருந்தார். பாடுகள் அனுபவித்தவரும் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டு பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். இங்கே துக்கம் நிறைந்தவர் என்று போடப்பட்டிருக்கிறது. துக்கம் என்ற சொல்லுக்கு அந்த இப்ரிய பாஷையில் என்ன போடப்பட்டிருக்கிறது தெரியுமா? பெயின்ஸ், நோவுகள். அவர் நோவுகள் நிறைந்தவரும் சரியான வேதனை, ஆணி பாய்ந்ததனால், வாரினால் அடித்ததனால், மூவிடி போட்டதனாலே சரீரம் மிகவும் நோவுபட்டு எல்லா இடத்திலையும் கிழிந்த காயம். அந்த வார் சும்மா வார் அல்ல, அதுலயே அங்கே ஆணி துண்டுகள் இருக்கிறது நுனியிலே. அதை அடித்தபடி இழித்த உடனே சரீரம் அப்படியே கிழிந்து போகும் தோல் எல்லாம். அதோடு சேர்த்து அந்த மரத்தில் வச்சு அவர்கள் அறைந்தார்கள். அப்ப சரியான வேதனை, நோவுகள் நிறைந்தவராய். அதுல எழுது உன்னுடைய வேத புத்தகத்திலே துக்கம் நிறைந்தவர் என்றதுக்கு துக்கத்தை பிராக்கெட் பண்ணிட்டு நோவுகள் நிறைந்த பெயின்ஸ். அடுத்ததாக acquainted with grief, பாடுகள் அனுபவித்தவர். துக்கம் என்றால் நோவுகள், பாடுகள் என்றால் என்ன தெரியுமா? இப்ரிய பாஷையில சிக்னஸ், நோய்கள். நோய்கள் எல்லாமே அவருடைய ஆவியிலே சுமத்தப்பட்டது. நோவுகள் சரீரத்திலே, நோய்கள் அவருடைய ஆவியிலே. அதனாலே அது மறுபடியும் இந்த 4 வசனத்திலே நீங்கள் அந்த சொற்களை மாற்றி எழுதலாம். மத்தேயு 8 அதிகாரத்திலே 17 பாருங்கள். மத்தேயுனுடைய வெளிப்படுத்துதல் அதில் இருக்க பாருங்க. அங்கு ஏசாயாவினுடைய அந்த வார்த்தை அவன் அதிலே சொல்லுகிறார். 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்கள், நோயினால் பலவீனம் வந்தது, நடக்க முடியவில்லை, சரியாய் மூச்செழுக்க முடியவில்லை, மேலெல்லாம் பத்துது, அப்படி செய்து தொண்டை நோகுது, ஐயோ எனக்கு இந்த இந்த பெண்களுக்கு வரும் இந்த தீராத ஒரு இது தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறேன், யார்கிட்ட போவேன், யார்கிட்ட சொல்லுவேன், நான் என்ன செய்வேன்? இதோ பார், பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். கேன் யூ சீ தட்? எவ்விதமாக ஏசியாவுடைய புத்தகத்தில் இருக்கிறதை மத்தேயு எழுதும் பொழுது தேவாவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் என்பதை பார் சகோதரர்களே. அவர் தாமே அதை சுமந்தார். பார்த்தீர்களா? சீதா, சோ இந்த காரியத்தை சரியாக அறிந்தவர்களாய் நாங்கள் இதிலே நாங்கள் பங்கு பெற்றுவது நேரத்திலே நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை, அது ஆசீர்வாதத்தின் அப்பமாகவும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகவும் ஆகிறது. 1 பேதுரு 2:24 அவர் தாமே தம்முடைய சரீரத்தில், அவர் தாமே அவர் எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும், நோய்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து அவர் தீர்த்தார். வேறு ஒருவர் அல்ல, அவர். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. தழும்புகளால் ஏதேன் தோட்டத்திலே சகோதரர்களே, அந்த இடத்திலே அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதன் மூலம் பாவம் உள்ளே வந்தது, நோய் அதன் பிறகு மனித குலத்துக்கு பிடிக்க ஆரம்பித்தது. எதனாலே? சாப்பிட்டதன் நிமித்தம். அதே விதமாக இயேசுவை விசுவாசித்து இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் இந்த பந்தியிலே சாப்பிடுவதன் மூலமாக அவர்கள் சுகஜீவியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சாப்பிடுவதனால் நோய் வந்தது. இப்பொழுது தேவன் சொல்றார், இந்த போஜன பந்தியிலே நீ கலந்து கொண்டு நீ அதை விசுவாசத்தோடு எடுக்கும் பொழுது தகுந்த முறையில் அது உனக்கு ஆசீர்வாதமாய் அமையும். And healing comes to you as you take it. சகோதரர்களே, ஏற்கனவே பார்த்தோம், வியாசமே கலங்க வைப்பார், எப்பொழுது குணமாய்வார்கள்? அப்பொழுது. அதாவது படிப்படியாகவும் நடக்கலாம், உடனே நடக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த பந்தியிலையும் நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது உடனடியாகவும் அந்த குணமாக்கும் வல்லமை இறங்கலாம், உடனடியாக படிப்படியாகவும் வரும். நீ எடுத்ததுக்கு பிறகு நீ வீட்டு போய் எடுக்கலாம், ராவளியில் எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம். And your healing comes. உன்னுடைய குணமாக்கும் அந்த வல்லமை தொடர்பாய் வேலை செய்து கொண்டு போகும். எத்தனை பேருக்கு ஞாபகம் மார்க்கு 7:26-28 அந்த ஒரு புறஜாதி பெண் வந்து தன்னுடைய மகளினுடைய அசுத்தாவி போக வேண்டும் என்று சொல்லி இயேசுவோடு கேட்டுக்கொண்டே வந்தாள். அவர் என்ன சொன்னார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, அதோ பாத்தியா, நாய்களுக்கு போடுறதுனால குணமாக்குதல் பிள்ளைகளின் அப்பம், விடுதலை பிள்ளைகளின் அப்பம். அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி தெரிந்தாராம். பிசாசின் வல்லமை அங்கே நோயை கொண்டு வருகிறது. அவர்கள் அனைவரையும் குணமாக்குறவராக சுற்றி தெரிந்தாராம். அப்படியானால் பிள்ளைகளின் அப்பம் என்று இயேசு கூறுவது குணமாக்கும் அந்த வல்லமை, சுகஜீவியம், அது வந்து பிள்ளைகளின் அப்பம். அன்றன்றுள்ள எங்கள் அப்பம் எங்களுக்கு இன்றைக்கு தாரும். சுகஜீவியத்திலே ஜீவித்தால் தான் நம்ம ஊழியம் செய்யலாம். நீதிமொழிகள் 4:20 நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் அந்த வசனத்தை கவனித்து அதை உள்ளே வைத்து அதிலே நிலைத்திருக்கும்படிக்கு சொலமோன் ராஜா கிடைச்ச ஞானத்திலே சொல்கிறான். அப்படி அதை செய்யும் பொழுது அந்த வசனம் அவர்களுக்கு என்ன செய்கிறதாம்? அதை ஒரு கமாசிப்போம். நீதிமொழிகள் 4:00. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 22, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்று இங்கே எழுதப்பட்ட சொல் எபிரேய பாஷையில் எது தெரியுமா? மருந்து. தேவ வசனம் மெடிசன், அது மருந்தான். டாக்டர்ஸ் கொடுத்த என்று சொன்னால், இது காலையில் இந்த 2 குளிசை, இது மாலையில் இந்த 1 குளிசை, இந்த பெரிய குளிசை இரவையில் அது இருக்கா? மாறி போட்டுறாத ஒன்று ஏறாய், அது வேற ஒரு குளிச்சிய, அல்ல நீத்திர குளிச்சிய, நீ 2-3 போட்டா பினிஷ். இங்கே தேவ வசனத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது இது அவருடைய அப்பம், இதுவும் அப்பம் தான். அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். சகோதரர்களே, இந்த காரியத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் மறக்க கூடாது. அந்த இடத்திலே அப்பம் பிக்குதிலே அவருடைய வெளிப்படுத்துதல் கிடைத்தது. வெளிப்படுத்துதல் கிடைக்க ஒரு சகோதரி சொன்னார் எனக்கு, எத்தனையோ வருடம் நான் சபைக்கு போயிருக்கிறேன், ஆனால் நான் இங்கு வந்து அந்த ராப்போசனம் அதிலே பங்கு பற்றி நான் அதிலே எடுக்கும் பொழுது தேவனின் இருதயத்தை திறந்தார். That's right. சகோதரர்களே, சிலர் நீங்கள் இங்கேயே குணமடையலாம், போகும் வழியிலே நடக்கலாம், வீட்டிலே நடக்கலாம். இதற்காகவே தேவன் இதை நியமித்தார். As often as you take it. ஒருவன் கூட பலவீனமாக இருந்தவன் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே எல்லாரையும் குணமாக்கினால் இந்த நாட்களிலே எப்படி சகோதரர்களே? ஏன், எதற்காக? அறியாமை, கவலையினம், ஏனோதான் ஒன்று பங்கு பெற்றது, எப்பொழுதும் எடுக்கிறதானே என்று பங்கு பெற்றது. நன்றியோடால், விசுவாசத்தோடால் எதற்காக இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டது அதை நினைவு கூறுகிறதால அந்த சிலுவை காட்சி. நான் இன்றைக்கு தேவர் உன்னோடு பேசி இருக்கிறார். இதை போகாதே. ஆதிச்சபை இதை பிடித்துக் கொண்டது. ஆதிச்சபையின் விசுவாசிகள் பிடித்துக் கொண்டார்கள். நீங்களும் இதை பிடித்துக் கொள்ளுங்கள். அது ஆசீர்வாதத்தின் அப்பமும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமுமாக அது உனக்கும் எனக்கும் அமையும். God bless you. Praise the Lord.